நல்ல தேவனே, இந்த மாலை வேளையில் எங்களை மீண்டுமாக கூட்டி சேர்த்திருக்கிற தயவை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுடைய ஆறுதல், உங்களுடைய வார்த்தைகளுடைய தீபம் எங்கள் வாழ்க்கைக்கு அதுதான் வெளிச்சமப்பா. நாங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கி கொள்ளும் போது எங்களுக்கு நம்பிக்கையும் தேற்றமோ உங்களுடைய வார்த்தையினால் கிடைக்கிறது. உங்களுடைய வார்த்தையினால் உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய ஆறுதலையும் தர சித்தம் கொண்ட தேவன், உங்களுடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஜீவனை ஊற்றி எங்களை நீதியின் பாதையில் வளர்க்க சித்தம் கொண்ட தேவன், இந்த நேரத்திலையும் அந்த வார்த்தைக்கு வெளிச்சம் தரும்படிக்கு உங்களுடைய ஆவியின் உதவியை தந்துடணும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு கார்னர்னுவாங்க இங்கிலீஷ்ல, அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டோம். கார்னர்ட் அப்படின்னா அந்த பக்கமும் திரும்ப முடியாது, இந்த பக்கமும் திரும்ப முடியாதுன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கத்துறதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க வந்து அந்த செங்கடலுக்கு முன்பதாக மாட்டிக்கிட்டு, முன்னாடி செங்கடல், இந்த பக்கம் ஓட முடியாது மலைகள், அந்த பக்கம் ஓட முடியாது மலைகள், பின்னாடி எகிப்து சேனை வருது. என்ன பண்ணுவாங்க, தேர் கார்னர்டுன்னுவாங்க இல்லைங்களா, மாட்டிக்கிட்டாங்க, எல்லா வகையிலையும் மாட்டிக்கிட்டாங்க, ஓடவே தப்பவே முடியாத ஒரு நிலை. அந்த மாதிரி ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா? ஒருவேளை ஸ்கூல் காலேஜ் சூழ்நிலையில் அப்படி ஏற்படலாம் நமக்கு, இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த்தில் சுகத்தில் நமக்கு அந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி ஏற்படலாம், இல்லை நமக்கு பண விஷயங்களில், வேலை விஷயங்களில் அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கலாம், குடும்ப விஷயங்களை அப்படி மாட்டிக்கலாம். ஒரு மா அந்த ஃபீலிங்கே வேறு, ஒன்றுமே செய்ய முடியாது, ஸ்டக் கார்னர்ட், என்ன தான் செய்யுது, எங்கே தான், எப்படி தான் தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீலிங். இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதியில் தாவீது அந்த மாதிரி மாட்டிக்கிட்டார். கார்னர்டுனா எந்த வகையிலையும் தப்புற மாதிரியே இல்லை, ஒரு ஸ்டக், அப்படி மாட்டிக்கிட்டார், எந்த வழியிலையும் தப்ப முடியாது. ஆனால் அந்த கதை இந்த இதோடு முடியறதில்லை, இந்த அதிகாரத்தோடு முடியறதில்லை. இதனோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையிலிருந்து தான் தப்பி வந்த பிறகு தான் சங்கீதம் 34 எழுதுகிறார். அந்த சங்கீதம் 34 தலைப்பே பார்த்தீங்கன்னா, அவர் அபிமலைக்கிலிருந்து பைத்தியக்காரனா நடிச்சு அவன் தப்பினது போது எழுதின சங்கீதம் அப்படின்னு அந்த 34 சங்கீதம் வரும். நம்ம இப்ப படிக்க போற நிகழ்வு ஏற்பட்ட பிறகு அவருக்கு அந்த எழுதின சங்கீதம். ஸோ ஓகே, அது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம், அது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். இந்த பகுதியில் அதுக்கு ஒரு சரித்திர ஒரு பின்னணி, இந்த அதுக்கு ஏற்றபடி அந்த சங்கீதம். அந்த சங்கீதத்துல நம்ம கார்னர்ட் ஆகும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு இக்கட்டில், எந்த பக்கமும் திரும்ப முடியாத இக்கட்டில் நம்ம சிக்கி கொள்ளும் போது நாம் எந்த மாதிரி எந்த மாதிரி நடந்துக்கணும், அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படி விடுபடுவதுன்னு அந்த சங்கீதத்தில் 7 கொள்கைகளை நம்ம பார்க்க போறோம். 7 பிரின்சிபல்ஸ், 7 கொள்கைகளை நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு அந்த சங்கீதத்துக்கு இருக்கக்கூடிய சரித்திர பின்னணி தான் இந்த 21 அதிகாரம். நம்ம அதை பார்ப்போம். முதல்ல சரித்திரத்தை பார்ப்போம், பார்த்த பிறகு அந்த சங்கீதத்தை பார்க்கலாம். தாவீது அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும், தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாலும், தான் நாடோடியாக இருக்கிற சூழ்நிலை, அவருக்கு தாவீதின் பொக்கிஷங்கள், அவருக்கு இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை. இப்போ வரப்போது அவர்கள் சேர்த்து வச்ச ஐஸ்வர்யத்தை வச்சு தான் சாலமோன் ஆலயத்தெல்லாம் கட்டினது. தாவீதின் ஐஸ்வர்யங்கள், உடன்படிக்கையின் ஆசிரியர், அவருக்கு இல்லாத சொத்து இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. ஆனால் இப்போ தாவீது அப்பம் கூட இல்லாமல் பிச்சு எடுக்கிற நிலைமையில் இருக்கிறார். பாருங்களேன், ஒரு அரசனாக, அந்த தேசத்துக்கே உயர்ந்த அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நாடோடியாக சுற்றி அந்த தேசத்துல இடம் இருக்க முடியாம அந்த தேசத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை, மிகுந்த பொக்கிஷங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தாவீது அப்பத்து கூட இல்லாம பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமைதான் பராமரிப்பினுடைய ஒரு விந்தை, ஒரு விந்தை. அது எப்போ பாரு, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு நேர் விரோத மாதிரி தெரியும். அவர் வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேற போகுது? ஆபிரகாமுக்கும் யோசிச்சு பாருங்க, அவருக்கு வந்து மனலத்தனையா குழந்தைங்க இருக்கும், மனுஷனுக்கு 100 வயசாச்சு, ஒரு புள்ள இல்லை. பராமரிப்பு எவ்வளோ ப்ராமிஸ் எங்க இருக்குது, பராமரிப்பு எங்க இருக்குது, இதுக்கும் ஒத்து போகாத மாதிரி தெரியுது. ஆனால் அதுல தான் தேவனுடைய வல்லமையை நம்ம பார்க்க முடியும். அந்த ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் வருதுன்னா, அப்பதான் நம்முடைய விசுவாச பரீட்சை ஏற்படுது. இப்படியெல்லாம் பராமரிப்பு விரோதமா இருந்தாலும் அவர் வாக்கு தத்துவத்தை நீ நம்புவியா? அந்த வாக்கு தத்துவத்தில் நீ நிலைத்திருப்பியா, அங்கதான் சோ விசுவாச பரீட்சை அப்படின்னு ஏற்படுறது இல்லைங்களா. ஏன்னா அவருடைய திட்டத்தின் ஆலோசனையின்படி என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் அவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறே தீரும், அதை யாரும் மாற்ற முடியாது. ஆபிரகாமுக்கு நிறைவேறல, தாவீதுக்கும் நிறைவேறும். இப்ப தாவீதை பாருங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நாடு விட்டே ஓட வேண்டிய சூழ்நிலை. ஆனா உயர்ந்த அரசனாக இவர்தான் வரப்போற, இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சு வைப்பார். ஓகே, தாவீது நம்ம போன பகுதியில் நம்ம பார்க்கும்போது அவர் நாப் என்ற இடத்துக்கு போய் அங்க அந்த ஆலயத்தில் அப்பத்தை வாங்கி கொண்டார். அது தாவீது இது கோலியாத்துடைய பட்டயத்தை வாங்கி கொண்டார். அங்கிருந்து இப்ப எங்க போறது? இஸ்ரவேல்ல அவர் தொடர்ந்து இருக்க முடியாது. ஏன் இஸ்ரவேல்ல தொடர்ந்து இருந்து ஒரு துரோகியாக ஒரு நாடோடி ஒரு ஃபியூஜிட்டிவ் தப்பி ஓடினவாக இஸ்ரவேல்ல இருந்தாங்கன்னா ஒருவேளை சவுல் எல்லாருக்கும் நோட்டீஸ் அடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஃபியூஜிட்டிவ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து மரண தண்டனை, ஒரு மரணத்தை முத்தம் கொடுக்கற மாதிரி உனக்கு மரணம் வந்துடும். அந்த மாதிரி தான் அபிமெலேக்கு போன வாட்டி ஹெல்ப் பண்ண ஒரு ஊரே போக போதுன்னு நான் சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது தாவீதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? இஸ்ரவேல்ல யாருமே ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில, இஸ்ரவேல்ல இருக்கவே முடியாத நிலையில தாவீது என்ன நினைச்சிருக்காரு? அங்க இருந்து 30 மைல் நாபுல இருந்து ஒரு 30 மைல் காத் என்ற பட்டணத்துக்கு போற. காத் என்ற பட்டணம், அந்த பட்டணம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பட்டணத்துல இருந்து வந்த ஒரு பெரிய மனுஷன் யார் தெரியுமா? கோலியாத், த கோலியாத் ஆஃப் காத். அவனுடைய பட்டணம், அவன் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு அவன் பட்டணத்துக்கே போறார் பாருங்களேன். காத்ன்றது கோலியாத்துடைய பட்டணம். அங்க போற, அங்க போறத பார்க்கிறோம். ஏன்னா அங்க போய் இவர் வந்து அங்க ஆளுங்களை ஒன்னோடு ஒன்னா இருந்துடலாம், ஒரு ஒரு வியாபாரியாக, ஒரு வேலைக்காரனாக, ஒரு சோல்ஜராக இருந்துடலாம் அப்படின்னு அந்த பாப்புலேஷனோடு பிளெண்ட் ஆயிடலாம்னு போறார் இல்லைங்களா. தேவன் இவ்வளவுதான் அப்பம் கொடுப்பேன், உன்னை நான் பார்த்துக்குவேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னாலும் பயத்துல விசுவாச தளர்ச்சியில தாவீது அங்க இங்கேயும் அலமோதத்தை பார்க்கிறோம், அலமோதத்தை பார்க்கிறோம் பாருங்களேன். பிலிஸ்தியர்கள் அவரை வெறுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா காத்தினுடைய ராஜா பேர் என்ன? ஆகிஷ் போட்டிருக்கா, ஆகிஷ். அவர் வந்து தாவீதுக்கு ஒரு ஸ்பெஷல் தயவை அவர் காட்டுறார். காட்டிட்டு ஒருவேளை ஏன் சில பேர் பொலிட்டிக்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் நீ ஆகாதவன் ஆயிட்டான்னா உனக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு காமிச்சு அந்த தேசத்துக்கு விரோதமாக படையெடுக்கலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி கோலியாத்துக்கு ஒரு இது, தாவீதுக்கு ஒரு 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 சப்போர்ட்டை கொடுக்க ஆகிஷ் பார்க்குறார். பார்த்து ஒருவேளை ஆகிஷுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இவன் கோலியாத்தை கொன்ன வேணும், ஒருவேளை கோலியாத்தை ஆகிஷுக்கு பிடிக்காம இருக்கலாம், எப்படி எப்படியோ இருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு அடைக்கலம் கொடுக்கறத பார்க்கிறோம். அதனால தாவீது என்ன பண்றார், நேரடியாக ஆகிஷ், அவர் பெரிய பிரபு இல்லையா, காத்துடைய அரசன், அவர் மேல நம்பலாமே, அவர் நம்பிக்கையில போலாமே அப்படின்னு சொல்லி அவர் அடைக்கலத்துக்கு வரார். ஒரு பெரிய பிரபு ஆச்சே, நம்மளை காப்பாத்துவாரு, அவர் பாதுகாப்புல இருக்கும்போது நமக்கு என்ன பயம், சவுல் வந்து அவர் ராஜ்யம் இங்க என்னன்னா பண்ணலாம், ஆனா காத்துல ஒரு வேலை ஒண்ணும் நடக்காது, ஆகிஷ் என்னை பாதுகாப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையில போய் அங்க அடைக்கலம் புகழ்றார் பாருங்களேன். ஆனா இந்த சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அபிமெலக் முன்பதாக அவன் பைத்தியக்காரனா நடந்தது போதுன்னு வருது 34வது சங்கீதத்துல. அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது ஆகிஷத்தான் குறிக்குது. அபிமெலக்ன்ற ஒரு வார்த்தை வந்து ஒரு ராஜா, ஃபாரோன்ற மாதிரி ஒரு ராஜாக்கு குறிப்பிடுகிற வார்த்தை. ஃபாரோ மக்கள் எத்தனையோ ஃபாரோகளுக்கு எத்தனையோ அவங்க பேர் போடல, ஆனா ஃபாரோனா கிங்னு அர்த்தம். அதே மாதிரி அபிமெலக் அர்த்தமே கிங். அதனால அந்த ஆகிஷ் வந்து ஒரு கிங்க அவரை குறிப்பிட்டுதான் இருக்கலாம், நம்ம அந்த ஐயூரை நினைச்சுக்க கூடாது. இப்படி பார்க்கும்போது ஒரு தாவீது அந்த ஆகிஷோடு, ஆகிஷும் என்னுடைய நோக்கங்களுக்கு இவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அங்க போய் அடைக்கிறோம் புகழ்றார். ஆனா என்ன ஆகுதுன்னா, ஆகிஷுடைய ஊழியக்காரங்க, அவரோடு இருக்கிறவங்க, அவருக்கு அட்வைசர், அவங்களோடு இருக்கிறவங்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட கொண்டு வராங்க. என்ன, இது தாவீது இல்லையா, அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க, இது தாவீது தானே, இவன் தானே பிலிஸ்தியரை வென்றவன். அப்போ ஒரு ஞாபகம் இருக்குங்களா, ஒரு பாட்டு, தாவீதுடைய வாழ்க்கையே திருப்பி போட்ட பாட்டு, அது சூப்பர் ஹிட் பாட்டு. ஏன்னா அது வெறும் இஸ்ரவேல்ல சூப்பர் ஹிட் மாத்திரம் இல்லை, அது பிலிஸ்தியால சூப்பர் ஹிட். அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு பாருங்களேன், எல்லாரும் அவங்களும் கேட்டிருக்காங்க அந்த பாட்டை. சவுல் 10 ஆயிரத்தை கொன்னான், தாவீது 16 கொண்டான்னு அவங்களும் அந்த ட்ராக்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடி இருக்கலாம் ஒருவேளை. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சில பாட்டுங்க பார்த்தீங்கன்னா அந்த டியூனு அது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இப்போ சில தமிழ் பாட்டுங்க கூட ஃபாரின்லாம் பாஷையே புரியலனாலும் அந்த பாட்டு அந்த டியூன்லாம் ரொம்ப பிடிக்கும். சிலிஸ்டியர்களுக்கும் இந்த சூப்பர் ஹிட்டாக இருக்கு அந்த பாட்டு. இந்த பாட்டை தானே பாடினாங்க இவனை பற்றினு அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியுது விஷயம். அது மாத்திரம் இல்லை, இவன் இஸ்ரவேலுடைய ராஜாவாக போகிறவனாச்சே, இஸ்ரவேலுடைய ராஜாவாக போகிறானாச்சே, இவன் நிச்சயமாக நம்ம தேசத்துக்கு சத்ரு. ஆகவே இவனுக்கு போய் ஒரு அடைக்கலம் கொடுத்து இவனை பாதுகாக்கிறத விட ஒரு முட்டாள்தனம் இருக்க முடியுமா? ஆகிஷ், ஆகிஷுக்கு வந்து ஆகிஷ் என்ன நினச்சிருக்கார், தன்னுடைய நோக்கங்களுக்காக அவர் பயன்படுத்தலாம், ஒருவேளை சோலுக்கு விரோதமாக படையெடுக்கலாம் நினச்சவர் போய் போய் இவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறது புத்திகித்து கெட்டி போச்சா? ஆகிஷ்ன்ற மாதிரி ஆகிஷ்க்கு கவுன்சில் பண்ணுறாங்க, புத்தி சொல்கிறாங்க. ஆகிஷ் வந்து ஒருவேளை உன்னுடைய பாலிசி சரியில்லைப்பா, நீ மாட்டிக்க போகிற, ஆபத்தில் போகிற அப்படின்னு ஆகிஷுக்கு எவ்வளவோ சொன்ன பிறகு ஒருவேளை ஆகிஷ் சொல்லியிருக்கலாம் என்னென்னவோ, அது இல்லை தாவீது நல்லவன், அவன் வந்து நம்ம சத்ருக்கிட்ட இருந்து நம்மளை நம்ம காட்டி கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லலாம். ஆனால் அதுக்கு விரோதமாக இவங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. நமக்கு செஞ்சது அவன் சாதாரணமான அவமானமா, கொலாட்ரல் டேமேஜ்னுவாங்க, நமக்கு எவ்வளோ டேமேஜ் அவன் செஞ்சுருக்கிறான் நினச்சி பார்க்க முடியுமா? நம்முடைய வீரன், தீரன், மகாசூரன் ஆகிய கோலியாத்தை கொன்று குவித்தவனாச்சே, அவருடைய கல்லறை இப்படி இருக்குது இங்கேயே, இவனை போய் நம்ம வச்சுக்கலாமா அப்படின்லாம் பேசியிருக்கலாம் பாருங்களேன். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஆகிஷ இவனை நேரடியாக உடனடியாக பிடிச்சி அழிக்கணும், துண்டு துண்டாக வெட்டணும். எப்படி மாட்டிக்கிட்டார் பாருங்க, தாவீதுடைய நிலைமை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இது என்ன மாதிரி ஒரு நிலைமை, ஆகிஷை நம்பி அடைக்கலம் புகுந்து வந்தார். ஆனால் இப்போ ஆகிஷ அந்த இவங்கெல்லாம் இவரை இது பண்ணுறத பார்க்கும்போது ஆகிஷ் மனசு மாறுற மாதிரி தெரியுது, மனசு மாறுற மாதிரி தெரியுது, மனசு மாறி அந்த வசனம் என்ன போட்டிருக்கு 12 படிங்க.
மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் திட்டம் கொண்டவனை போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீறிக்கொண்டிருந்து
பாருங்க, அவர்களுடைய வார்த்தைகளை, இவர்களுடைய வார்த்தைகளை தாவீது மனசில் ஏற்ற மனசை ரொம்ப பாதிச்சு எப்படி இருக்கவங்கனால இமேஜின் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலை, தேசத்துக்கு வெளியே தனி ஆளு, யாரும் சப்போர்ட் இல்லை. ஜோனத்தான்னா அங்கே சப்போர்ட் இருந்தார், இங்கே எந்த ராயல் சப்போர்ட் இருக்கு? ஒரு சப்போர்ட்டும் இல்லை. ஒரு 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 ஃபாரின் லேண்ட், ஒரு பெரிய சத்ருவாக கருதப்படுகிற ஒரு லேண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், தாவீது வந்து த மோஸ்ட் வாண்டட் மேன் பிலிஸ்டியர், மிகவும் அவனை கொல்லணும்னு தேடினது. ஏன், நான் சொன்ன மாதிரி அந்த தேசத்தையே அவமானப்படுத்தும்படிக்கு தங்களுடைய போர் வீர ராட்சசன கோலியாத்த அவமானமா ஒரு கல் அடிச்சு கொன்னான். ஊரே கேட்டுச்சு இல்லையா, இப்போ பப்ளிக்ல அப்படிதான் வந்துச்சுன்னா என்ன அவமானம் அந்த தேசத்துக்கு? ஒரு பொடி பையன் கல் அடிச்சு கொன்ன நீங்கெல்லாம் என்ன ஆளுங்க, என்ன பண்ணிட்டீங்க அவனை, அவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் இல்லையா அப்படின்னு எவ்வளோ அவமானம். இவனை எப்படா கொல்லலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேசம், அந்த அவமானம் பத்தாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இவரை ஏவி விடணும் அப்படின்னு சவுல் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு 100 பிலிஸ்தியருடைய நுனித்தோலை கொண்டு வான்னு சொல்லி அவரை ஏவி விட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இவர் என்ன பண்ணாரு, 100வது எடுத்துட்டு வந்திருக்கணும். இவர் என்ன பண்ணாரு, 200 எடுத்துட்டு வந்தார். அந்த சர்க்கம்சிஷன்லாம் அந்த பிலிஸ்தியர்களுக்கு அதை விட ஷேம், அவமானம் வேற இல்லவே இல்லை. இதெல்லாம் பண்ணது தாவீது, பயங்கர கடுப்பு. த மோஸ்ட் வாண்டட் மேன்னா தாவீது தான், யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பயங்கர மோஸ்ட், அவர் அந்த பாட்டை வேற பாடி கோபமா பல்ல கடிச்சுக்கிட்டு அவங்க பாடியிருப்பாங்க. சில நேரத்தில் வார் டைம்ல இந்த ராஜ்யத்துக்கும் அந்த ராஜ்யத்துக்கும் போர் நடக்கும்போது ஒரு சில கதைகள் நான் பார்த்துருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். ஒரு இங்கே வார் பிரிசனர் அந்த தேசத்துக்கு மாட்டிக்கிட்டானா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நெகமா எடுப்பாங்க, விரல் விரலாக வெட்டுவாங்க, வெட்டி சித்திரவதை அதெல்லாம் பிரிவீடியோ பிடிச்சி காட்டுவாங்க, பிக்சர்ஸ் அனுப்புவாங்க. அந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாது போய். த மோஸ்ட் வாண்டட் மேனாக அந்த பிலிஸ்தியரே வெறியில் வெறியில் இருக்கிறாங்க அவனை கொண்டு போடணும்னு. அந்த ஆளுங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. கார்னர்னா இதை விட கார்னர் என்ன இருக்க முடியும்? பாருங்களேன், இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் பயங்கரமான கதைகள் நம்ம படிச்சிருக்கிறோம். நெகநகமா வெட்டுவாங்க. ஏன் நம்ம பாகிஸ்தான் இந்தியான்னு எடுக்கிறோம், ஒரு சோல்ஜரை தாண்டி நம்ம தேசத்துல அதே 10,000 பாகிஸ்தானை கொன்னான்னு சொல்லி நம்ம ஊர்ல ரிவார்டு கொடுக்கறோம்னு வச்சுக்குவோம். அவர் போய் திடீர்னு பாகிஸ்தான்ல மாட்டிக்கிறாருன்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணும் பாகிஸ்தான் அவரை? என்னால யோசிக்க முடியுமா? தாவீது இதை விட கார்னர் ஒரு அந்நிய பூமியில போய் மாட்டிக்கிட்டு, அந்நிய சத்ரு, கோமான சத்ரு கிட்ட மாட்டிக்கிட்டு இதை விட கார்னர் எங்க போவேன்? ஓடோடி போய் நம்பி வந்தேனே இங்க மாட்டிக்கிட்டேனே அவருக்கு முதல்ல. அது மாத்திரம் இல்ல, தாவீது வந்து முதல்ல இருந்த விசுவாசம் அவருக்கு இல்லையே, விசுவாச தளர்ச்சியில இருக்கிறாரு. வெரி லோ பாயிண்ட், அவிக்குரிய வாழ்க்கையில இதை விட லோவா தாவீது போவாரா அப்படின்னா போக முடியாதுதான் சொல்லணும். ரொம்ப லோவா போயிட்டார். பிசிக்கலா, சரீர விதமா, ஆவிக்குரிய விதமாக ஒரு தற்காப்பு இல்லாம ரொம்ப பலவீனம், ரொம்ப பலவீனம். தன்னுடைய தேசம் வேட்டையாடுது, சத்ரு தேசத்துல நடுவுல வந்து மாட்டிக்கிட்டார், பேலஸ்ல வந்து மாட்டிக்கிட்டார். என்ன தப்பு இருக்கு? என்ன ஒரு சுச்சுவேஷன், என்ன ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்களேன். ஆனா ஏன் இந்த நிலைமை தாவீதுக்கு? ஏன் இந்த நிலைமை? நம்ம எல்லாரையும் ஒரு குயவன் போல வடிவமைத்து வருகிற தேவன் இந்த மாதிரி சூழ்நிலைகளை தாவீது வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அனுமதிக்கிறார். ஏன் தாவீதை இதை வச்சு வடிவமைக்கிறார்? ஏன்னா அந்த குயவன் போல அதை வடிவமைக்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் ஷேப்பெல்லாம் வரணும், அந்த ப்ரெஷர்லாம் வரணும், அப்போதான் அவருக்கு ஏற்ற ஷேப்புக்கு அது வரும். அந்த மாதிரி தாவீதுடைய பலவீனத்தை தான் உணர்வுனோ, முதலாவது தன் சுய நம்பிக்கை முற்றிலுமா அற்று போய் ஒரு 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 நொறுங்குண்ட இதயமா மாறி போய் ஸ்லாட்டா உழுணும். மோசேக்கோ 40 வருஷம் ஏன் எடுத்தாரு? ஸ்லாட்டா உழுந்து அப்பதான் அந்த நொறுங்குண்ட இதயமா வரும்போது தான் சுய நம்பிக்கை போய், மற்ற மனுஷர்களை நம்பிக்கை போய், இன்னமே உலகத்துல யாரையும் நம்பிக்கை இல்லாம சாஷ்டாங்கமா தேவனேனு கெதின்னு உழுவும் போது தான் த கிளே இஸ் ரெடி ஃபார் த மேக்கர்னுவாங்க. அதாவது அந்த களிமண் அந்த குயவனுடைய கைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. அதை செய்வதற்காக ஆண்டவர் பல விதத்தில் செய்ய வேண்டியதா இருக்கு. தாவீதுக்கு அந்த நிலைமை வந்திருக்கு இல்லைங்களா? அந்த நிலைமை ஒரு குயவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாடங்களை அவர் கத்துக்கணும். ஏன் இதை படிச்சுட்டு போய் தான் சங்கீதம் 118:9 அவர் எழுதுறாரு தன் அனுபவத்தை. என்ன எழுதுறாரு? பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். இவனைத்தான நம்பி வந்த பிரபுன்னு சொல்லி, காத்து ஆக்கிஷன்னு சொல்லி நம்பி வந்தனே, இவனை நடக்கலாம் கொடுப்பான், என் உயிருக்கு பாதுகாப்பா இருப்பான்னு சொல்லி அவனை நம்பி வந்தேனே. இந்த பாடத்தை அவர் எப்ப படிச்சாரு? இங்க தான் அங்க படிச்சாரு. அவனே அவன் ஊழியக்கார் சொல்றத கேட்டு கொல்றதுக்கு வந்துட்டானே. அதனாலதான் அந்த வசனம் என்ன சொல்லுது? பிரபுக்களை மனுஷருங்க மேல நம்பிக்கை வைக்காது. மனுஷருங்க ரிசோர்சஸ் இல்லைங்களா? அங்க எனக்கு நம்பிக்கை கிடைக்குமா, இங்க எனக்கு இது கிடைக்குமா, அங்க எனக்கு உதவி கிடைக்குமா, எந்த மனுஷர் மேலேயும் நம்பிக்கை அற்று போய் நிக்கிற ஒரு நிலைமை தாவீதுக்கு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அவரை நம்பலாம், எந்த பிரபுவை நம்பினாலும் கைவிடுறவங்க தான். யோசிச்சு பாருங்களேன், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்குது, எனக்கு அவரை தெரியும், ஆக்கிஷ தெரியும் அப்படின்னு. அதான் இன்னொரு வசனமும் வருது, த மென் ஆஃப் 5 degree ஆர் அ லைஃப். உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, பெரிய இடத்துல இருக்காங்க, நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் போய் போய் இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தரை விட்டா நமக்கு சப்போர்ட் பண்றவங்க யாரும் இல்லை. அவரை நம்பி இருப்பதே நலம், நலம். பாருங்களேன், இந்த இந்த பாடத்தை படிக்கணும். இந்த உபத்திரவத்தில் தாவீது அந்த பாடத்தை படிக்கணும். ஒரு நோவாவுடைய இந்த பறவை போல யோசிச்சு பாருங்க, அந்த படகுலேருந்து விடுறாரு அவரு, அது பறந்து போய் 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 பறக்குது 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 பறக்குது, எங்கேயாவது நிற்க முடியுமான்னு பறக்கு, பறந்து 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 பார்த்து எங்கேயுமே இடம் கிடைக்கல அதுக்கு. ஏன்னா உலகம் ஃபுல்லாக என்ன இருக்கு? தண்ணி இருக்குது. எவ்வளோ நாள் நான் பறக்க முடியும்? பறந்து பறந்து இளைப்பாடுறதுக்கே ஒரு இடம் இல்லாமல் மயக்கம் அடிச்சு உழுவுற மாதிரி இருக்கிற நிலையில அந்த ஓரத்தில் தெரியுது நோவாவுடைய கப்பல் வேலை. அப்படியே மயக்கடிச்சு வருது, அங்கே கதுவை திறந்து அதை கையை பிடிச்சி நோவா உள்ள எடுத்துக்கிறார். அந்த மாதிரி தான் தாவீதுக்கு தன் தேசத்தில் இடம் இல்லை, பிலிஸ்தியால இடம் இல்லை, எங்கே தான் நான் இளைப்பாடுறது, எங்கே தான் நான் போறது அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை. பாருங்களேன், அந்த ப்ரெஷரில் அவர் என்ன பண்ணுறாரு? தாங்க முடியாத ப்ரெஷரில் 12வது வசனம் அந்த இருதயத்தில் அவர் பாதிக்கப்பட்டு, அவரு ஒரு கவி இல்லையா, திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. அவருடைய சந்திர யோசனையில் ஒன்று வருது. என்ன பண்ணுறாரு, ஒரு பைத்தியக்கார மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறார். பைத்தியக்கார மாதிரி, இதை விட ஒரு கேவலமாக போகிற ஒரு நிலைமை உண்டா? அதுவும் போய் ஒரு ஈன்னு சிரிச்சுக்கிட்டு தன் வாயில் எச்சு விட்டு, அதெல்லாம் யூதர்களுக்கு ரொம்ப அவமான, தாடியெல்லாம் ரொம்ப ப்ரைடு கிடையாது, தாடியெல்லாம் இப்படி வச்சுருப்பாங்க, அந்த பயங்கர அவமானப்படுற மாதிரி தன் வாயில் நுறைய விட்டு எச்சைய விட்டு அந்த தாடியெல்லாம் ஒழுகிற மாதிரி விட்டுட்டு அந்த கதவுங்கிட்ட போய் இப்படி 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 கிரிக்கிரி ஹீஹீன்னு சிரிக்கிறார். எவ்வளோ சேட். இன்னும் நீ பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டது, ஆக்சுவலாக ஒரு படமாக எடுத்தோன்னா எவ்வளோ சேட், என்ன மாதிரி ஒரு நிலைமை, வெரி வெரி சேட். அப்படி ஒரு வாய் நுறைய விட்டுட்டு துப்புற மாதிரி விட்டுட்டு ஒரு கார்னர்ட் ஆகி போய், நான் என்ன உண்மையாகவே தலை கெட்டு போச்சுன்னு சில பேர் பயிற்சி. அவர் என்ன நினைச்சாருன்னா, இவங்க பார்க்குறவங்க என் கஷ்டம் என் உபத்திரம் தாங்க முடியாமல் உண்மையாகவே நான் பைத்தியக்காரன் ஆகிற அளவுக்கு தான் கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, எங்கே போக முடியும் சில நேரத்தில் இந்த மாதிரி இக்கட்டு கார்னர் ஆகும்போது தானே பைத்தியம் பிடிச்சி போகிறது. அவருக்கு அப்படியே ஆயிடுச்சுன்னு இவங்க நினைக்கணும், இதுக்கு மேலே இவர் எங்கே போகிறது, வழியிலேயே பைத்தியக்காரன் விட்டுருவாங்கன்னு சொல்லி பைத்தியக்காரனாக நடிக்கிறார். எச்சையை விட்டுட்டு அங்கே கதவு, அந்த கதவுக்கிட்ட போய் கிறுக்கிக்கிட்டு சிரிச்சு சிரிச்சு இது பண்ணுறார். வெரி சார். அது பாருங்களேன் எவ்வளோ இதாக போட்டிருக்கு, 14வது படிங்களா. இல்லை அதுக்கு முன்னாடி,
அவர்கள் தங்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் சித்தம் கொண்டவனை போல காண்பித்து வாசல் கதவுகளிலே கீழே கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியை விலை பண்ணி கொண்டிருந்தான்.
விலை பண்ணி கொண்டிருந்தான். ரொம்ப சேட். இதை விட தாவீது கீழே போனது அவன் பார்க்கல. ரொம்ப ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரமாக அப்பவும் போய் பிச்சை எடுத்தாரு. அது ஏதாவது கையில் இருந்தால் கொடுங்கன்ற மாதிரி, மிச்சம் இது ஏதாவது இருந்தா. இப்போ எந்த நிலைமைக்கு போயாச்சு, பைத்தியம் பித்து பிடிச்சி போய் பைத்தியம் ஆறு நிலைமை ஆயிடுச்சு ஈன்னு தாவீது அப்படி இருக்கிறார். எவ்வளோ கஷ்டம் அதை யோசிச்சு பாருங்களேன். நமக்கெல்லாம் வந்திருக்கான் அந்த நிலைமை, அந்த அளவுக்கு கார்னர் ஆயிருக்குமா நம்ம. வெரி வெரி சேட், வெரி வெரி சேட். என்ன பண்ணுறார் ராகேஷ், இதை பார்த்துட்டு அந்த ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்து சொல்கிறார், எனக்கு என்ன பைத்தியக்காரங்களுக்கு கம்மியா, இங்கே இருக்கிறாங்களே எவ்வளோ பேர், இவன் வேற வேணுமா எனக்கு, கூட்டு போங்கயா இவரை அப்படின்னு சொல்லி விரட்டுறார் இல்லைங்களா. அதை பாருங்களா, அவர் ஆர்டிஸ்ட் சொல்றது படிங்க.
அப்பொழுது ஆர்டிஸ்ட் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன, எனக்கு முன்பாக பைத்திய சிகிச்சை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டிலே வரலாமா.
பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ, இவன் என் வீட்டில் வரலாமா. எவ்வளோ பைத்தியக்காரன் கூட டெய்லி டீல் பண்ணுறேன், இவங்கெல்லாம் பைத்திய இது பத்தாதுன்னு, இவன் வேறையா, கூட்டு போங்கயா, இவன் வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்னு துரத்தி விடுறார், துரத்தி விடுறார். அந்த சங்கீதம் டைட்டில் இதான், அபிமேலேக்கு முன்பதாக ஆகீஷ் பைத்தியமாக நடித்து துரத்தி விடப்பட்டான், துரத்தி விடப்பட்டான், துரத்தி விடுறார். எனக்கு என்ன ஒரு சந்தேகம், ஒருவேளை ஆகீஷுக்கு வந்து தாவீது நாடகம் போடுறாருன்னு தெரியலாம், தெரிஞ்சு அவரை தாவீத, ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ஆகீஷ் வந்து திருப்பி சப்போர்ட் பண்ணுறாரு தாவீதுக்கு. ஏன்னா இங்கே வந்து அந்த ஊழியக்காரங்கெல்லாம் அவரை ப்ரெஷர் பண்ணுறதுனால அவனை கொண்டு போடு, அவனை கொண்டு போடு, துண்டு துண்டாக வெட்டு இப்போவேன்னு அவர் அவர் வேற கோலியாசு சோட வேற கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதை எதிர்த்தானே இங்கே வந்தார், எவ்வளோ தைரியம் தான் நம்ம போர் வீரருக்கு, அதுல எதில் நம்ம கோலியா தலையை வெட்டினான்னு அந்த பட்டயத்தை எடுத்தான் தலையை வெட்டு அப்படிலாம் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஆகீஷுக்கு கொல்ல விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லாம இவன் பைத்தியமா நடிக்கிறத பார்த்துட்டு தாவீதை காப்பாற்றணும் என்பதற்காக அந்த பிலிஸ்தியர்களுடைய ஊழியக்காரங்க லார்ட் கிட்ட காப்பாற்றணும் என்பதற்காக பாருங்களா. அதனாலதான் தாவீது வந்து பயத்துல அவர் செய்யறாரு. ஆனா ஒரு பைத்தியக்காரனா இவனுக்கு இவனுக்கும் சம்பந்தம் எனக்கு என்ன, அவனை பத்தி நீங்க என்ன, இவனா போய் நமக்கு விரோதமா ஏதாவது பண்ண போறான், இவனா போய் ராஜா ஆக போறான், துரத்தி விடுங்க, இவனை போய் நான் திருப்பி வீட்டில் வச்சுக்க போறேன்னு நினைக்கிறீங்களா, ஏற்கனவே நிறைய பைத்தியக்காரங்க இருக்காங்க, இவன் திருப்பி நான் கூப்பிட்டு வர மாட்டேன், துரத்தி விடுங்க இவனை, எப்படியாவது பொழைச்சு போட்டோம், இவனை இவனை போய் கொல்றதா, பரிதவிக்கக்கூடிய மனுஷன் பாவம், எப்படி பாருங்க ஒழுகுது, போங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு போங்க வெளியே அப்படின்னு அவனை துரத்தி விடுறார் வீட்டு வெளியே, துரத்தி விடுறாரு. தான் தாவீது வந்து ஒரு இன்ச்சு தான், இன்னும் ஒரு நிமிஷம் ஏதாவது இருந்தா வெட்டி போட்டிருப்பாங்க அந்த பட்டயத்தை எடுத்து. மரணத்துக்கும் தனக்கும் ஒரு இன்ச்சு தான். எஸ்கேப் ஆயிட்டேன், எஸ்கேப் ஆகி வெளியே தூக்கிட்டு வந்து போட்டேன். ஒரு இன்ச்சு தான் பாருங்களேன். அந்த அனுபவம் வந்து தாவீதுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். மரணத்தின் வாயிலேயே போய் இன்னும் கொல்ல வேண்டிய நேரம், திக்கற்ற நிலம், இந்த அளவுக்கு கீழே பைத்தியம் பிடிச்ச நிலையில கூட ஆண்டவர் கொண்டு போனாரா? தன் என் இதயத்துக்கேற்ற ஒரு மனுஷன், அவருடைய இதயத்துக்கேற்ற மனுஷன் இந்த நிலைமைக்கு கொண்டு போனாரா? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பண்ணியிருக்காரு. ஆனா ஏன் ஒரு மகனையே எந்த நிலைமைக்கு கொண்டு போனாரு? எந்த நிலைமைக்கு கொண்டு போனா எதுக்கு? அழிப்பதற்காக இல்லை, உயர்த்துவதற்காக. அதை நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம பார்க்கிறோம் தான் இதைத்தான், இதை வச்சுத்தான் அவரு அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு வந்த ஒரு மனுஷனால தான் 34வது சங்கீதத்தை எழுத முடியும். எத்தனையோ ஆண்டுகளாக, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அநேக பெரிய விசுவாசிகள், வேத அறிந்த விசுவாசிகளை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப ஆறுதலாக ரொம்ப பலமா இருந்த சங்கீதம் எதுன்னா இந்த 34வது சங்கீதம். எத்தனை பாடல்கள் அதுல எழுதப்பட்டிருக்கு, எத்தனை பேர் அதுல ஆறுதல் அடைந்திருக்காங்க, எத்தனை பேர் பலம் அடைந்திருக்காங்க. ஏன் அந்த சங்கீதம் பிறப்பது? இந்த மனிதன் இப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமா. இந்த சங்கீதம் முழுசா நம்ம பார்க்க போறதுல நம்ம வாழ்க்கை, நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் போது நாம் எப்படி நடந்துக்கணும்ன்ற 7 கொள்கைகளை நாம் வேகமா பார்க்க போறோம். தாவீதுடைய பேக்ரவுண்ட பார்த்துட்டோம், 7 கொள்கைகள். இந்த 34வது சங்கீதம் நீங்க எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஒரு வசனங்களும் அதுல ரொம்ப முக்கியம். முதலாவது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம் வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக உபத்திரவம் என்பது பராமரிப்பில் நம் வாழ்க்கையில் ஒரு பாகம். உபத்திரவம் நம் வாழ்க்கையில் பராமரிப்பு கொண்டு வருகிற ஒரு பாகம். உபத்திரம் இல்லாத வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்தோம் என்றால் அது தப்பு. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உங்களுக்கு உபத்திரம் வரும். பாருங்க 19வது வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். நீ நீதிமானா இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருக்கணும்னா உனக்கு துன்பம், அநேக துன்பம் வரும். பாருங்களேன், நீங்க ஒருவேளை காத்துன்ற மாதிரி ஒரு இடத்துல கார்னர்ட் ஆகி பயத்துல நடுங்கிட்டு இருக்கலாம். இதுதான் என் உச்ச கட்டம், இதுக்கு மேல நான் எங்க போறது, என்ன பண்றதுன்ற ஒரு நிலையில ஆத்மாவே தளர்ந்து போற ஒரு நிலையில இருக்கலாம். அநேக நேரங்கள்ல அது உங்களுக்கே பிரத்யேகமான இடம் இல்லை. அவருக்கு அன்பமான பிள்ளைகளை, அநேக பிள்ளைகளை அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க தெரிஞ்சுக்கணும், அவர் இன்பமான பிள்ளைகளை கொண்டு வந்த, தாவீதை கொண்டு வந்திருக்கார் பாருங்க, அநேக அவருடைய பிள்ளைகளை அங்க கொண்டு வந்திருக்கிறார். அது உங்க தனிமையான இடம் இல்லையே. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். தாவீது தான் மாடல் எல்லாருக்கும், எல்லாம் துன்பப்படுறதுக்கு மாடல் யாரு? ஒரு பாராடைம்னு வாங்க, இவரு தான் மாடல். தான் ஒரு தப்பும் செய்யாம ஒரு பொறாமைக்கு அடிபட்டு அநியாயமா பாடுபட்டு தன் மனைவி, யோசிச்சு பாருங்க அவருக்கு இருக்கிற துன்பங்கள், யோசிச்சு பாருங்க. தன் மனைவியை நம்ப முடியல, அப்பா பக்கம் ஒரு டைம் பேசு, அவர் பக்கம் ஒரு பேசு, ஒரு உண்மையான மனைவி இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, சொந்த தேசமே தன் உயிரை பணைய வைத்து கோலியாத் கிட்ட இருந்து காப்பாத்தின தேசம் அவரை இப்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்ல. அபிமெலக் ஒரு ஆசாரியன் ஒரு ஆலயத்துடைய வீட்டுக்கு போய் பொய் சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த அப்பத்தை வாங்கிக்கிட்டு அந்த பட்டயத்தை வாங்கிக்கிட்டு அந்த குற்ற உணர்வு வேற இருக்கு அவருக்கு. குற்ற உணர்வு, ஐயோ இப்படி பொய் சொல்லிட்டோமே, இப்படி சொல்லிட்டோமேன்ற குற்ற உணர்வோடு இருக்கிறாரு. அது மாத்திரம் இந்த காத்துல மாட்டிக்கிட்டு அவமானமா கார்னர் பண்ணப்பட்டு நிக்க வச்சு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் விரட்டப்பட்டு அவரு வனாந்திரமா மிருகமாவது விரட்டப்பட போற. நீதிமான்களுக்கு வர துன்பம் அநேகமா இருக்கும், அநேகமா இருக்கும். ஒரு டைம் வனாந்திரத்துல போய் இருக்கும் போது ஒரு இடத்துல ஜிக்லாக் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி தன்னை நம்பி வந்த கூட்டம்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டி ஒரு சின்ன ஆர்மி ஏற்படுத்துறார். அங்க ஒரு சின்னதா கட்டிக்கிட்டு வர்றாரு. கட்டிட்டு வந்து ஜிக்லாக்ல என்ன ஆகுது, வந்து இவங்களெல்லாம் போய் வேட்டையாடிட்டு வர்றதுக்கு போறாரு. சில இடங்கள்ல போருக்கு அமெல்கியர்கள் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு தங்கள் மனைவிகள் எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப தாவீதும் தன்னுடைய ஆட்கள் வந்து பாக்குறாங்க, எல்லாம் எரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, மனைவி எல்லாம் போயிருச்சு, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்க வந்து அது மாத்திரம் இல்ல, வந்து தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்காருன்னா என்ன பண்ணுவேன் என்னமேனு உட்கார்ந்து இருக்கிறாரு. கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இவன் கூட சேர்ந்ததுனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்தோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனை சாவடிச்சிடும், கல்ல எரிஞ்சு கொன்னுடுவோன்றான். தனியா நிக்குது மனுஷன் அந்த கூட்டத்துக்கு நடுவுல, தனியா நிக்குது, எல்லா கல்ல எடுக்கிறாங்க, அடிச்சு சாவடிச்சிடலாம் இவனை. இந்த தாவீது கூட இருந்தா தான் தள்ளணும்னு சார் அதான் நம்ம பாக்குறோம். நீதிமானுக்கு வருகிற துன்பம் அநேகம், தாவீது அனுபவிச்சிருக்கிறார், அனுபவத்தோடு பேசுறார். அநேகம் நம்ம வாழ்க்கையிலையும் காத்துல நம்ம இருக்கலாம், நம்ம ஜிபிஎஸ் நம்ம எங்க இருக்கிறோம்னு காட்டும் இல்லைங்களா, இந்த கூகுள் மேப் நம்ம எங்க இருக்கோம்னு காட்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜிபிஎஸ் வந்து ஆண்டவர் பார்க்கும்போது இவர் காத்துல இருக்கிற அனுபவம் கார்னர், திரும்ப முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கார்னர் நிலைமை இருக்கலாம். ஒன் டைம் அனுபவம் மாத்திரம் இல்லை, அடிக்கடி இங்க வரணும். ஏன்னா ஆண்டவருடைய தயவே எப்படி ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரா, சில நேரத்தில் இந்த புறா வந்து மோன் பண்ணும், முணுமுணுக்கும் இல்லைங்களா, உள்ளுக்குள்ள வெளியில யாருக்கும் சொல்ல முடியாது, துக்கத்தோடு உள்ளேயே நம்ம தாங்கிறது இருக்கு இல்லையா, முணுமுணுக்கு ஒரு மாதிரி, ஒரு கரடி வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே முணுமுணுக்கிற மாதிரி நமக்கு ஃபீல், வெளியில சொல்ல முடியாம நம்ம துக்கத்தை நம்மளே முழுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு வேதனை, அதான் காத்தினுடைய அனுபவம், காத்தினுடைய அனுபவம். அப்படி பிள்ளைகள்லாம் அங்கே போறாங்க, நமக்கு காத்துக்கு போய் தான் வரணும், காத்துக்கு தவம் போய் தான் வரணும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது, நம்ம கஷ்டம், நம்ம வேதனையா இருக்கும். ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், எல்லாரும் அதான் கேட்கறது. இதுல யோபுல இருந்து கேட்டுட்டு வந்தது பேதுரு அதுக்கு பதில் சொல்றாரு, பிரியமானவர்களே 1 பேதுரு 4:12 உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். ஏன் இப்படி எனக்கு நடக்குது, ஏதோ புதுசா இருக்குதே, இந்த மாதிரியா இருக்கு இல்லையே அப்படின்னு நீங்க திகைக்காதீங்க. உங்களை சோதிக்கும்படி வந்திருக்கிற என்னது, பற்றி எறிகிற அக்கினி, பியரி ஆடியல், நெருப்பு சுடுற மாதிரி இருக்கு, சுட்டு பொசுங்கிறோம் போல இருக்கு, நம்மளே பத்தி எரிஞ்சிருவோம் போல இருக்குது. அது குறித்து திகையாதீங்க, அது ஏன்னா புதுசா நடக்குதேன்னு நினைக்காதீங்க. ஏன், கிறிஸ்து மகிமை படுங்களா, இந்த மாதிரி நடக்கிறது அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், ஃபியரி ஆடியல் வரும். ஏன், 1 பேதுரு 1:6 சொல்றாரு, அதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளால் துன்பப்படுகிறீர்கள். பராமரிப்பு, உங்களை ஆளுகிற தேவன் இந்த அவசியம் என்பதை பார்த்ததுனால் கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையால் துன்பப்படுகிறது. ஏன் காத்துக்கு போகணும், ஏன் இந்த மாதிரி அபிமலத்தில் நின்று கார்னர் ஆகி போய் பைத்தியக்கார மாதிரி ஆகணும், தாவீது அது உனக்கு அவசியம், அது அவசியம். ஏன் அவசியம், அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியாய் புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். உங்க விசுவாசம் சோதி எந்த நெருப்பு ஏன் வருது, உங்க விசுவாசம் புடமிடப்பட்டு சோதிக்கப்படுவதற்காக வருது, இது அவசியம்ன்றதுனால இது வருது. பாருங்களேன், காத்து நமக்கு ஏன் வருது, நமக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கலாம், ஆனா நம்ம விசுவாசத்தை சோதிக்க வருது, விசுவாசத்தை சோதிக்க வருது. ஏன், இயேசு கிறிஸ்து எத்தனை வாட்டி கார்னர் பண்ணப்பட்டார் இல்லைங்களா, அவர் இப்போ கார்னர் இல்லாதிரியா சன்னிதின சங்கத்தில் நிற்க வச்சு எல்லா விதத்துலையும் அவர் கார்னர் பண்ணாங்க இல்லைங்களா, அவரை கச்சமெனல எத்தனை விதத்துல வழியே இல்லாம கார்னர் ஆகி எந்த அளவுக்கு கார்னர் ஆகி ரத்த வேர்வு வந்துச்சு அவருக்கு, எந்த அளவுக்கு கார்னர் ஆகி போனார், பிலாத்தருடைய பேலஸ்ல சிலுவையில நம்மளாவது தேவனால் கைவிடப்பட்டோமான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம், அவர் உண்மையாகவே தேவனால் கைவிடப்பட்டார். என்ன மாதிரி ஆனார், அவருடைய சாயலாக நாம் மாற அது ஆண்டவருடைய சித்தம். அது எப்படிதான் செய்வாரு, பாடுகளின் மூலமா தான் செய்வார், பாடுகளின் மூலமா தான் செய்வார் இல்லைங்களா. நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பம் அநேகம், 1-2 நான் சகிச்சுக்கலாங்க, எப்படிங்க ஒரு ஃபீல்டில் போய் வயலில் போய் நின்னா கொசு வந்து கடிக்கும், எனக்கு தெரியுங்களா உங்களுக்கு, தலை மேலே சுத்தம், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே எல்லா இடங்களையும் வந்து கடிக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அநேக நீதிமானுக்கு வருகிற சோதனை அநேகம் தான் இந்த வசனம் சொல்லுது, அநேகம். ஆனால் இந்த முணுமுணுத்துட்டு இருக்க தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் என்ன தெரியுமா, அந்த காத்துல நீ இருந்தாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அந்த காத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், அவசியமானதனால் நியமிச்சிருக்கிறார், நியமிச்சிருக்கிறார். அதோடு பாருங்களேன், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, பர்பஸ் இருக்கு. அதோடு அந்த பர்பஸ் என்ன பாருங்களேன், துன்பங்கள் அநேகம்தான், அதோடு அந்த வசனம் முடியல, துன்பங்கள் அநேகம்பா அவனுக்கு அப்படின்னு விட்டுருல, அங்கே ஒரு ப்ராமிஸ் இருக்கு. என்ன இருக்கு ப்ராமிஸ், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்ன ப்ராமிஸ், கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் அவன் கூட நின்று அவனை பலப்படுத்தி தேற்றி அவனை தாங்கி அவனை விடுவிப்பார் அதுல இருந்து. என்ன ஒரு ப்ராமிஸ், தாங்க நீதிமானுக்கு இருக்கிற அவனுக்கு வர துன்பம் அநேகம்தான், கஷ்டம்தான், தாவீதுக்கு இதெல்லாம் நடந்துச்சு தான், ஆனால் கர்த்தர் அவனோடு நின்று அதை எல்லாத்திலையும் விடுவிப்பார். அதான் ப்ராமிஸ், விடுவிப்பார் துன்பங்கள் அநேகம். The Lord delivers him out of all that. அந்த ப்ராமிஸ் தான் அந்த துன்பத்தில் இருக்கிற கசப்பை நமக்கு எடுக்கணும். தா யோசிச்சு பாருங்க, காத்துல தாவீது மாட்டிக்கிட்டார், ஆனால் அங்கேயே மாட்டி உயிர் போலியே வந்துட்டார் இல்லையா, ஃப்ரீ, வெளியில வந்துட்டார், வெளியில வந்துட்டார். இது அநேகத்தை நல்லா சிலதெல்லாம் படிச்சு சில பேரெல்லாம் கேட்டிருக்கேன். சிலதெல்லாம் ஒரு பிரதர் வந்து ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார், மாட்டிக்கிட்டு ஃப்ராடு கேஸ் ஒன்றுமே தப்பு பண்ணலை, ஆனால் கேஸில் மாட்டிக்கிட்டார். 10 வருஷம் கேஸ், மாதத்துக்கு 2 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். அந்த கேஸில் 14 அவருக்கு ப்ரொமோஷன் போச்சு, எத்தனை 1,00,000 ரூபாய் செலவு, பயங்கர பிரச்சனை. ஏன் இந்த துன்பம் எனக்கு, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு, உண்மையான நல்ல விசுவாசம், ஏன் இந்த கஷ்டம். 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு விடுதலை கிடைச்சிச்சு. நினைச்சு பார்க்குறேன், ஏன் அனாவசிய கஷ்டம் எனக்கு. ஆண்டவர் கொண்டு வரார் காத், அவருடைய பிள்ளைகளை கொண்டு வரார். அதான் முதல் கொள்கை, என்ன கற்றுக்கணும், தேவனுடைய பராமரிப்பில் அவருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் வரும் முதலாவது. ரெண்டாவது, அந்த துன்பங்களுக்கு மத்தியில் ஆண்டவருடைய பரிதபிப்பின் உறுதியை நம்ம பார்ப்போம். துன்பத்தில் நான் உன்னை தனியாக விடமாட்டேன், துன்பத்தில் உன்னை கஷ்டத்தோடு விடமாட்டேன். அவர் என்ன சொல்ல, அவருடைய பரிதவிப்பின் உறுதி, உறுதி கொடுக்கிறார். என்ன உறுதி, 18வது வசனம் என்ன சொல்லுது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார், நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீங்க காத்துல இருக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, என்ன கிட்ட தூரம் இருக்கிறாரா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது, நீ நினைக்கிறத விட ஆண்டவர் உன்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறார், நீ செல்வந்தனா இருக்கிறத விட, சிறப்பா இருக்கிறத விட, ரொம்ப பேரும் புகழும் இருக்கிறத விட அதிகமான விதங்களில் ஆண்டவர் ரொம்ப நெருங்கி இருக்கிறது இப்பத்தான் நெருங்கி இருக்கார். இந்த மாதிரி வேதனையில, இந்த மாதிரி துயரத்துல கஷ்டப்பட்டு முன்னுமுன்னுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே குறகிக்கிட்டு இருக்கிற உனக்கிட்ட நெருங்கி இருக்கிறவர் யார் தெரியுமா, தாங்கி வருகிறவர் யார் தெரியுமா, ஆண்டவரும் கூட இருக்கிறார். என்ன ஒரு ஆறுதல் யோசிச்சு பாருங்க, உன் கூட இருக்கிறார் அவர். நொறுங்குண்ட இருதயம் உள்ள அவர்கள் என்ன நினைக்கிறதுனா, ஆண்டவர் என் கிட்டியே இல்லை, ரொம்ப தூரம் இருக்கிறார், அதுக்காகத்தான் நொறுங்கி போயிருக்கிறேன், அதனாலதான் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த நொறுங்குண்ட இருதயம் என்ன பண்ணுது, அந்த துக்கம் அவங்க கண்களை மறைச்சு குருடாக்கி ஆண்டவர் இருக்கிறதே உணராம செஞ்சிருது. ஆனா வேத வாக்கு என்ன சொல்லுது, அப்பா உன்கிட்ட தான் நெருங்கி இருக்கேன், உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். அது என்ன ஆறுதல். ஒரு வாட்டி ஒரு ஒரு இதில் உண்மையாக நடந்த சம்பவம், ஒரு மனுஷன் டிரைவ் பண்ணிட்டு போனார், ஆனால் பக்கத்தில் ஒரு லேடி, இன்னொரு லேடி ரொம்ப ஸ்பீடில் வந்து அந்த அம்மா இன்சுலின் எடுத்துக்காம மயக்கம் வந்துடும், இன்சுலின் எடுக்கலைனாலே நான் தலை சுற்றி அந்த அம்மா காரை ஓட்டிட்டு வந்து இவரை வந்து சைடில் ஒரு இடி இடிச்சு, ரொம்ப ஸ்பீடு அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இடிச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு பயங்கர மேஜர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கிராஷ், தலை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, கல் ஒரு கண்ணு போயிருச்சு, பிரெயின்ல அடிபட்டு பிரெயின்ல இருக்கிற ஃப்ளூயிட் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஷோல்டர் நசுங்கி போயிருச்சு, இந்த ரிப்ஸ் எலும்புங்க நஞ்சு உடஞ்சிருச்சு, லங்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இந்த டிபியா ஃபிபுலான்னு இருக்கும், இந்த இடிச்ச இம்பாக்டில் வந்து இந்த பக்கம் இருக்கிற கால் எல்லாமே ஃப்ராக்சர். போயிட்டான் மனுஷன் தான் நினைச்சாங்க, போயிட்டான் தான் நினைச்சாங்க, எல்லாமே போயிடுச்சு. இடியன்னா இடி அந்த மாதிரி ஆக்சிடென்ட், உருண்டு போயிடுச்சு வண்டி. டாக்டர் என்னென்னவோ பண்ணி அந்த மனுஷனை ஒட்டி கிட்டி ஏதோ பண்ணி எல்லாம் உட்கார வச்சு ஏதோ பண்ணாங்க. பண்ண வச்சு அவர் உட்கார்ந்து இருக்கும்போது பயங்கரமான வலி, அந்த வலியில யார் தான் என் கூட இருக்க முடியும்னு தனிமை, பயங்கர தனிமை. அந்த வலியில அவரு வேதனையோடு கத்துறார். அவருக்கு வந்து மனைவியோட அவ்வளவு க்ளோஸ் இல்லை, ஆனா அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர், எப்பப்பார் கூட இருக்கிறவர். அவர் ஃப்ரெண்டு கூட இருந்தாருன்னா அவர் எதுனா தாங்கிக்கலாம். அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து கூட வச்சுட்டாங்க, ஃப்ரெண்டை கூட வந்து வச்சுட்டாங்க. அந்த ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது கையை பிடிச்சிட்டு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னும் போது அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும் இல்லைங்களா. இவரு திடீர்னு அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவங்க மூளைலாம் லீக் ஆகி மூளைலாம் கெட்டு போனவங்க வந்து பல விதமான பயங்கர கனவுகள் வரும், எதிர்ப்பு திணறல் வரும் நைட்ல, ஒரு மிரண்டு மிரண்டு நைட்ல எந்திரிக்கிறாரு, பயப்படுறாரு, திணறாரு, ஐயோன்னு கத்துறாரு. அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துல ஓடி, டேனியல் டேனியல் நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன், பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், பயப்படா டேனியல் அப்படின்னு கையை பிடிச்சுக்கிறேன். ஓகே 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 அப்படின்னு சமாளிக்கிறேன். அந்த மாதிரி நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் நொறுங்கி போய் திணறலோடு பயந்து நடுங்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயோ நான் பக்கத்துல தான் இருக்கிறேன், என் மகனே பயப்படாது, உன் கூடத்தான் நான் இருக்கிறேன். என்ன அந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், சமீபமாயிருந்து ரொம்ப கிட்ட உன் கூட இருக்கிறார். ஐயோயோ நான் தனியா இருக்கிறேனே, நான் கைவிட்டு இருக்கிறேனே, என் கூட யாரும் இல்லையான்னு மிரண்டு நடுங்கும் போது அவர் பக்கத்துல இருக்கிறார், பக்கத்துல இருந்து தேற்றுறாரு. இது உனக்கு அவசியம்ன்றதுனால தேற்றி ஈற்றி அவனை பலப்படுத்துறா. யோசிச்சு பாருங்க, அவன் கூட இருக்கிற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கையில கிரைசிஸாரா இருக்கலாம், பாரப்பட்ட நேரமா இருக்கலாம், ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் கூட நான் இருக்கிறேன், உன்னோடு நெருங்கி நான் இருக்கிறேன், நெருங்கி இருக்கிறேன். ஏன் இந்த கிரைசிஸா, ஏன் இந்த வேதனை? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் எனக்கு இவ்வளவு வலி, ஆண்டவர் எனக்கு கூட இருந்தா ஏன் இவ்வளவு துன்பம், ஏன் நரம்பு நாடியெல்லாம் மென்டல் ஆயிடுவோம் போல இருக்கே, அந்த மாதிரி வேதனை எனக்கு ஏன்? இதனாலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளால் துன்பப்படுகிறீர்கள். நமக்கு தெரியல, நமக்கு நம்ம வீழ்ச்சி அடைந்து பாவத்தில் விழுந்ததுனால் என்ன மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு ஆக்சிடென்ட் நமக்கு ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியறதில்லை. சீர்கெட்டு போனோம்னா நம்ம ஏதோ ஒரு ஏதோ நமக்கு குடிச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். எவ்வளோ பெரிய டேமேஜ், எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நம்மளுக்கு ஆயிடுச்சுன்னு தெரியல. அந்த ஆக்சிடென்ட்னு நம்மளை சரி பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னா அது எவ்வளோ ஆப்ரேஷன் செய்ய வேண்டியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்னவோ நீதிமா, நமக்கு ஒரு கஷ்டமும் நடக்கக்கூடாது, இன்னையே இந்த துன்பம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த டாக்டர் அவ்வளோ கிளாஸ் பீஸ் எல்லாம் உள்ளே போயிருக்குது, அவ்வளோ குத்தி இருக்குது, அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் இருக்குதுன்னு அவர் எடுக்க போறார். ஐயோயோ இவனுக்கு வலிக்குமேன்னு சொல்லி பேண்டேஜா போட்டு விடுவார் ஒரு டாக்டர். ஒரு நல்ல டாக்டரா இருந்தால் என்ன பண்ணுவார், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஒரு கிளாஸ் பீஸும் வலி எடுத்தாலும் தற்காலிக வலி தான், ஆனால் அவன் சீர்படணும், அவன் முழு சுகத்தை அடையணும்னு சொல்லி ஒரு ஒரு கிளாஸ் பீஸும் எவ்வளோ வலி எடுத்தாலும் எடுத்துற பார்க்கறது இல்லையா. வலி எடுத்தாலும் நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மருத்துவரா இருந்து நமக்கு சுகம் கொடுக்கிறார், நம்ம எடுக்கிறார், நம்மளை சீர்கெட்ட இந்த விசுவாசத்துல பரீட்சை கொடுத்து நமக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் துன்பத்தின் மூலமா தான் எடுக்கிறார். ஏன் வேற வழியில் நம்ம சரி ஆகிறவங்களே இல்லை, வேற வழியில் நம்ம சரியே பண்ண முடியாது. அதுதான் நம்ம இந்த அந்த கிளாஸ் பீஸ் அவனுக்கு ஒன்னொன்னா எடுக்கிற மாதிரி நமக்குள்ள சீர்கெட்டு போய் வீழ்ச்சி ஆதாமல் வீழ்ச்சி அடைந்து பாவத்தில் விழுந்து போன நம்மளை பரலோக நித்தியத்தை கொண்டு போகணும்னா எப்படிங்க கொண்டு போயிடுவாரு, எப்படிங்க நம்மளை சரியாக்கிற முடியும்? மேஜர் ஆக்சிடென்ட் போய் அங்கே ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கிறோம், அதான் நம்ம நிலைமை. உடம்புக்குள்ளா கிளாஸ் பீஸ் குத்தி இருக்குது, நம்மளை சரி பண்ணணும்னா வலி தான் எடுக்கும். உன் சரி பண்ணணும்னா உன் சீர்கட்டி என்னுடைய பிள்ளையாக தேவசாயலாய் மாறி நான் தேவனோடு இருக்கணும்னா அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் உனக்குள்ள எடுக்கணுமே, அசுத்தத்தெல்லாம் எடுக்கணுமே. அது துன்பத்தின் மூலமாக தான் கூட இருந்து செய்ய வேண்டியது அவசியம். ஏன் தேவன் சமீபமா இருந்தாலும் எனக்கு ஏன் வழி எடுக்குது? அவர் சமீபமா இருந்து அவர் சரி பண்றாரு, அவன் சீர்கெட்ட சீரழிவை சரி பண்ணிட்டு வர்றாரு. அங்காரத்தை பெருமைய எல்லாத்தையும் எடுத்து மனுஷர் மேல இருக்கிற நம்பிக்கையை எடுத்து உன்னை சாஸ்தாங்க மாக்கி அவர் கையில வனையக்கூடிய களிமண்ணா அவங்க மாத்தி வராது இல்லைங்களா. அதான் நான் பார்க்கிறோம். ரெண்டாவது கொள்கை பரிதபிப்பின் உறுதி நமக்கு இருக்கு. நம்ம துன்பத்தில் இருந்தாலும் பரிதபிப்பின் உறுதி நமக்கு இருக்கு. மூணாவது கொள்கை என்ன பார்க்கிறோம், பாதுகாப்பின் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. பாதுகாப்பின் வாக்குத்தத்தம், காத்துல நான் செத்துருவனா, காத்துல எனக்கு உயிர் போயிடுமா, காத்துல என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா, என்ன சொல்றாரு ஏழாவது வசனத்தில் படிங்களா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூட பாளையம் இறங்கினா, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கார்ட்ஸ் எப்படி சூழ்ந்து இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்ந்து இருக்கிறார். The angel of the Lord encamps those who fear him. சூளை நம்மளை விடுவிக்கிறார். தாவீது இது எழுந்தபோது அவருடைய அனுபவத்தில் ஃபுல்லாக காத் மக்கள் சுற்றி இருக்கலாம், தற்காப்பே இல்லை, அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு நம்ம நினச்சிருக்கலாம். அவரையோ எனக்கு கெதி இல்லாமல் நான் இருக்கிறேன்னு, நான் எப்படி பொழைப்பேன், கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லையே நான் அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எழுதி முடித்த பிறகு அவர் உணர்றாரு. அவர் தப்பிச்சு வந்த வழிகளை பார்த்து எலியாக்கு, எலியாவோடு இருந்த அந்த பையனுக்கு அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஐயோ ஆர்மி வருது ஐயான்னு எலியாவை பார்த்து சொல்லும்போது ஆண்டவரே இவன் கண்களை திறங்கன்னு சொன்னவனை சுற்றி தேவதூதன் சேனையை திறந்து காமிச்சாரு. அதே மாதிரி அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கு. சுற்றி தேவதூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க, பயங்கரமான ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கு. பாருங்களேன், தேவ தூதர், ஒரு தேவ தூதனே நான் காலில் சொன்ன 185,000 அசிரியன் கொல்ல முடியும். ஒரு தேவ தேவதனே இருந்தா போதும் இல்லைங்களா. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், ஆக்சுவலா அது ஏசு கிறிஸ்துவ குறிக்குது. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், யோசுவா ஏழாவதுல ஏசு கிறிஸ்து தான் அந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட். அவர் நம்மளை சூழ்ந்து இருக்கிறார் பாதுகாப்பு. அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு எபிரேயர் 1:14 போட்டிருக்கு. அவங்க தான் நமக்கு ஊழியம் செய்கிறவர்களாம், நம்மளை பாதுகாக்கிறவர்களாம். பாருங்களா 1:14 படின்னு. பணிவிட ஆவிகள் நமக்கு, பணிவிட ஆவிகளா இருக்கிறாங்களா, நம்மளை சூழ்ந்து நமக்கு பாடி கார்ட்ஸா இருக்கிறாங்களா, நமக்கு பாடி கார்ட்ஸா இருக்காங்களாம். தூக்கம், அந்த ஏஞ்சல்ஸ்க்கு தூக்கம் வராது, நம்ம வாட்ச்மேன் என்ன தூங்கிடுவான், பாடி கார்ட்ஸ் என்ன தூங்கிடுவான். தூக்கமே தூங்காத, கண் சிமிட்டாத அந்த ஏஞ்சல்ஸ் நம்முடைய ஒவ்வொரு நடைமுறையும், ஒவ்வொரு செயலும், காத்துல நம்ம நடமாடுறது, நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாத்தையும் நம்மளை சூழ்ந்து இருக்கிறார். அதாவது இதெல்லாம் உணர்ந்து இருக்கிறாருங்க, இதெல்லாம் இந்த அனுபவத்துல பார்த்துருக்கிறார், இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்கிறார், நம்ம கத்து கொடுக்கிறார். ஆயிரக்கணக்கான ஆபத்துகள் நம் கண்ணால் காண முடியாத ஆயிரக்கணக்கான ஆபத்துகள் நம்மளை சூழ்ந்து இருக்கு. இப்ப பார்த்தா நமக்கு தெரியாது, நம்ம வாழ்க்கையை கடந்து வந்துட்டோம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம். ஆனா பரலோகத்துல போய் அது ரீப்ளே பண்ணி அந்த 7D கிளாஸ்ன்னு வரும் பாத்தீங்களா, 3D இல்ல 7D கிட்டத்தட்ட அந்த டைமென்ஷனல் கிளாஸ், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் 7D கிளாஸ போட்டுட்டு நம்ம வாழ்க்கையை ரீப்ளே பண்ணி பார்த்தோம்னா எத்தனை கோடி ஆபத்துகள் இருந்து கர்த்தருடைய தூதர்கள் நம்மளை காத்து வந்தாங்கன்னு அப்பதான் தெரியும். நம்ம இப்ப தெரியாது, இப்ப ஒன்றும் தெரிய மாட்டேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை ஆபத்துகள் இருந்து நம்மளை காத்து வந்தார்கள் அந்த தேவ தூதர்கள் அப்பதான் தெரியும். தாவீது சொல்றாரு அவர்கள் பயந்தவர்கள் மேல் எப்ப பாரு அவங்க சூழ்ந்து இருக்கிறாங்க. சங்கீதம் 91 பாட்டுல நம்ம பாடணும் சரிங்களா, உன்னதமானவரின் அடைக்கலத்தில் இருக்கிறவங்க உன் பாதம் கல்லில் எடராதபடிக்கு. அந்த படியில வந்து வலிக்கு யாரும் விழுல, எத்தனை வாட்டி நம்ம வலிக்கு விழுந்துருக்கலாம், மழை வந்து ஒரு வாட்டி வலிக்குகளுக்கு விழுந்துடலாம், ஒரு வாட்டி வண்டி வந்து இப்படி நமக்கு போய் இடித்து காலை உடஞ்சிருக்கலாம், கையை உடஞ்சிருக்கலாம். கர்த்தருடைய தூதன் எத்தனை தடவை நமக்கு கிட்ட வந்தாதான் தெரிஞ்சு, தூரத்துல இருந்து எத்தனை தடவை கர்த்தருடைய தூதன் நம்மளை காத்து இன்னட்டும் வந்திருக்க தெரியுமா, டோன்ட் ரியலைஸ், அங்க போனா தான் தெரியும். அதனால தான் சண்டே வர்ஷிப்க்கு வரும்போது இந்த வாரத்தில் ஒன்றும் ஆக்சிடென்ட்ஸே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கோம் உனக்கு தெரியுமா, அந்த தேவதூதன் காக்கலைன்னா. அதுக்கு தான் வந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும், ஐயோ எத்தனை ஆபத்து, காண முடியாத ஆபத்துக்குலேருந்து எங்களை காத்தீர் ஆண்டவரே. சவுல் தாவீது அந்த சவுளுடைய அரண்மனையிலேயே சுத்தி திரியிறார். சவுலு ராஜா கொல்லணும்னு நினைச்சு எத்தனை கனிகளை வச்சிருக்கலாம் அவருக்கு, தாவீதுக்கு அது ஒன்றும் தெரியல, ஆனால் அதுலேருந்து ஆண்டவருக்கு தெரியும். அதுல இருந்தெல்லாம் காத்திருக்கிறார் தாவீது, கர்த்தருடைய தூதன் என்னை காத்ததுனால தான். அவர் சொல்லி இருக்கிறார், இவன் தான் ராஜா, தேவ தூதர்களுக்கெல்லாம் பாடி கார்ட்ஸ் ஒரு ஆர்மியை கூப்பிட்டு இருக்கிறார், இவன் தான் ராஜா, இவன் முதிர் வயதுல சாகணும். அவன் அவன் சாகுற நான் தீர்மானிக்கிற நாள் வரைக்கும் அவன் தலையிலிருந்து ஒரு முடி விடக்கூடாது, நீங்க தான் புல்லட் ப்ரூஃபா இருந்து போய் அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டாலியனை அமைச்சு வச்சிருக்கிறார். அதெல்லாம் சுத்தி தாவிதெல்லாம் அழிஞ்சு வந்த பிறகு தெரியுது என்னை பாதுகாத்தது கர்த்தருடைய தூதர்கள், ஒரு முடி கூட விடாம என்னை காத்தவராச்சே அப்படின்னு பார்த்துருக்குறாங்க பாருங்களேன். ஆனா இதெல்லாம் நல்லா இருக்குதுங்க, ஆனா தாவிது பாருங்களேன் அவருடைய நிலைமை, தேவ தூதர்கள்லாம் பட்டாலியன் சுத்தி இருந்தா இதுவா என் நிலைமை, எச்ச ஒழிக்கிட்டு பிச்சை எடுக்கிற கார மாதிரி அங்க கிறுகிக்கிட்டு யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கோம், கிறுகிக்கிட்டு அந்த ப்ராமிஸுக்கும் நம்ம அனுபவத்துக்கும் மேட்சே ஆக மாட்டேன், நமக்கு எல்லாம் ஃபீலிங் இருக்கா என்னவோ நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த சர்ச்சை விட்டு வெளியே போன பிறகு வர கஷ்டங்கள் பார்த்தா உங்க ப்ரீச்சிங்க்கும் எங்க அனுபவத்துக்கும் மேட்ச் ஆக மாட்டேன், தூரங்கிற மாதிரி ஏதோ நீங்க கனவு கதை கடை உலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தேவ தூதர்னால ப்ரொடெக்ட் பண்ணேன்னா ஏங்க வாயில எச்ச ஒழிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி நான் இருக்கணும். ஏன் யோசிச்சு பாருங்க, ஆக்கிஷ் வந்து தூக்கிட்டு போங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்ன பிறகு நாலு மனுஷங்க தாவீத புடிச்சு தூக்கிட்டு வந்திருக்கலாம், தூக்கிட்டு வரும்போது சும்மா தூக்கிட்டு வந்திருப்பாங்க, ரெண்டு குத்து குத்தி இருப்பாங்க, பைத்தியம் வாய் மூடு அப்படின்னு குத்தி இருப்பாங்க, போலீஸ் அடிக்கிறத பாத்திருக்கீங்களா, காலில் உதச்சிருப்பாங்க, தூக்கிட்டு வந்தவன பெரிய குப்பை தொட்டி அசிங்கமான குப்பை தொட்டில தூக்கிப்பட்டு காரி துப்பி ரெண்டு உத உதெல்லாம் உதச்சி தூக்கி போட்டிருப்பாங்க. தூக்கி போட்ட பிறகு அவரு தாவீது எந்திரிச்சு பாக்குற, எந்திரிச்சு பார்த்த பிறகு இந்த அவமானத்தெல்லாம் சகிச்சு இப்படிலாம் அவமானப்படுறனே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிங்கெல்லாம் வெளியே வந்தவன தாவீது என்ன உணர்றாரு, ஒருவேளை இங்க அடிபட்டிருக்கலாம், இங்க அடிபட்டிருக்கலாம், அங்க அடிபட்டிருக்கலாம் அப்பாடி. ஆனா யோசிச்சு பாருங்க, அவர் உயிரோடு பொழைச்சார் இல்லையா, உயிரோடு பொழைச்சி வெளியே வந்துட்டார் இல்லையா, காய் போச்சா. அதான் பாருங்க அந்த வசனம் 20வது வசனம் என்ன சொல்லுது, நீ காத்துல இருக்கும் போது ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, நீ காத்துல இருந்து உனக்கு உன் ஒரு எலும்பு உடையாதபடிக்கு நான் காத்துக்கொள்றேன். ஆமா கொஞ்சம் அவமானங்கள் நீ அனுபவிக்கணும், ஆமா கொஞ்சம் அடிகள் நீங்க வாங்கணும், ஆமா கொஞ்சம் கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும், ஏன் பைத்தியக்கார மாதிரி கூட ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். ஆனா உன்னை நிரந்தரமா பாதிக்கக்கூடிய எந்த காயமோ பாதிப்போ உனக்கு ஏற்படாதபடிக்கு அந்த அனுபவத்துல நான் உன்னை காப்பேன், ஒரு எலும்பும் உடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நிரந்தரமா ஏற்படுகிற பாதிப்பு, ஒரு முக்கிய பெரிய காரியங்கள் அழிஞ்ச மாதிரி யோபுக்கு அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து ஏதாவது பெரிய நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டுச்சா இல்லையே, திருப்பி ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு. காத்தின் அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை கூட்டு போகும்போது அவமானம் வலி வேதனை எல்லாமா எடுக்குது, ஆனா அவன் எலும்புகள்லாம் காப்பாத்துவான்னா என்ன தெரியுமா அர்த்தம், ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாத படிக்கு, நிரந்தர காயம் ஏற்படாத படிக்கு அவர் நம்மளை காத்துக்கொள்வார், காத்துக்கொள்வார் அந்த தேவ தூதர் நம்மளை காத்துக்கொள்வார். அவமானத்துல அவமானம், ஆனா நிரந்தரமான அவமானம், நிரந்தரமான டேமேஜ் ஆகாதபடி காத்துக்கொள்வார். ஆகவே இதுல என்ன பார்க்கிறோம், நாலு கொள்கைகளை பார்த்திருக்கோம், நீதிமான்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பராமரிப்புல துன்பங்கள் ஒரு பாகம், அந்த துன்பத்தின் நேரத்தில் ஆண்டவருடைய பரிதபிப்பு வாக்கு தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு, உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு உறுதிப்படப்படுது. நாலாவதாக கொஞ்ச நேரம் எடுத்து நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஜபத்தினுடைய அவசியத்தை நம்ம பார்ப்போம், ஜபத்தினுடைய அவசியம் 4வது வசனம் பாருங்களேன். இதெல்லாம் 4வது வசனம் கடைசி பாகம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். 6வது வசனம், அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 10வது வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறை ஒரு நன்மையும் குறைபடாது. 17வது வசனம், அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விட்டார், நீங்களாக்கி விட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம நினைச்சுக்கிறோம் இது ஆண்டவர் அந்த காத்துல இருந்து இருக்கிற இக்கட்டு எல்லாத்திலையும் ஆண்டவர் காப்பாத்தி இருக்கிறாருன்னு அவர் சொல்ற, திருப்பி 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 சொல்ற. நம்ம அநேக நேரத்துல என்ன நினைச்சுக்கிறது, நம்ம காத்துல இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவார், இயற்கையாவே ஆண்டவர் காப்பாத்திடுவார், நம்ம அது நேச்சுரலா அது நடந்துடும், நம்ம கொஞ்சம் சமயத்தெல்லாம் இருந்தா போதும் நடந்துரும்னு நம்ம நினைக்கிறோம், இல்ல அப்படி இல்ல. காப்பாத்தினார், விடுவித்தார், என்னை பாதுகாத்தார். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வசனங்கள்ல என்ன வருது பாருங்களேன், 4வது வசனம் முன்னாடி என்ன வருது, கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார். 6வது வசனம் என்ன வருது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்கலாக்கி ரட்சித்தார். 10வது வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சிய கிடைக்கும், தாழ்ச்சி அடையாது, பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீதிமான் கூப்பிடுவது கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கலாக்கி விடுகிறார். இதெல்லாம் என்ன உணர்த்துதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம காத்துல இருந்து வெளியே வந்துட முடியாது. நம்ம நினைச்சோம் ஜபத்தினுடைய அவசியத்தை இதெல்லாம் காட்டுது. ஒரு தடவை விடுதலை வரும்போது தாவீது தன்னுடைய ஜபத்தினுடைய ஊக்கத்தை, ஜபத்தினுடைய ஆர்வமான கூப்பிடுதலை அதை வலியுறுத்துறார். பாருங்களேன், காத்துல இருந்து வெளியே வர்றது அப்படித்தாங்க, ஜபத்துல ஒரு ஊக்கத்தோடு இந்த ஏழை கூப்பிட்டான், ஏழை கூப்பிட்டான். தாவீது வந்து அவர் சொந்த திட்டத்துல இருந்து வெளியே வந்துடல, திட்டத்துல ரதத்திலையும் பட்டயத்திலையும் என்னுடைய நம்பிக்கை இல்லை. ஆனா அதனால ரதத்தையும் பட்டயத்தையும் பயன்படுத்தாம இருந்தாரா? இல்ல, பயன்படுத்தின. அதெல்லாம் ஒரு கருவிகளே தவிர, ஆனா உண்மையான விடுதலை கொடுக்கறது அது பயன்படுத்தி கர்த்தர், கர்த்தர் இல்லைங்களா? கர்த்தர் தான். நம்ம காத்துல இருந்தோம்னா நம்ம காத்துக்கிட்டு இருக்க கூடாது. யோனா போய் அந்த மீன் வயல் வாயத்துல போய் மாட்டிக்கும் போது எப்படி கதறி கூப்பிட்டாரோ அந்த மாதிரி கதறி கூப்பிடுற ஜபத்துல நம்மள மிகுந்த உருக்கத்தோடு உறுதியோடு ஜபித்து கர்த்தரை தேடணும், அவர்கிட்ட மன்றாடும். பாருங்களேன், ஏன் அநேக நேரத்தில் நம்மள காத்துல கொண்டு வர்றது நம்ம ஜபம் குளிரும் இல்லாம உணர்வும் இல்லாம ஒரு உணர்வு இல்லாத ஒரு ஊக்கம் இல்லாத ஜபங்களா நம்ம ஜபங்கள் இருக்கு. தாவீது ஏன் இப்படி ஒரு ஜப மனுஷனா மாறினாரு? ஏன் தெரியுமா? காத்துக்கு போனா தான் நம்ம எல்லாம் ஜப மனுஷனா மாற முடியும். காத்துல இருந்து அந்த அவசரத்துல இருந்து கூக்குரல் இடுறதுன்னா யாரு? அந்த வசனமா நம்ம எப்பாவது வாழ்க்கையில செஞ்சிருக்கோமா? நான் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இட்டேன், எப்ப இட்டு இருக்கிறோம்? ஏன் காத்துக்கு கொண்டு போறதே அந்த கூக்குரல் நம்ம கத்து கொடுக்கறதா? ஜபத்துல ஊக்கத்தையும் ஜபத்துல ஆர்வத்தையும் ஜபத்துல கூக்குறதுலையும் நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் காத்துல போறோம். அந்த நேரத்துல தானா காத்து நம்மளை விட்டு போயிடற? ஜபத்தினுடைய அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், அநேக நேரத்துல யாக்கோபு சொல்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்காது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்கள் கேட்கறது இல்ல, ஊக்கத்தோடு கேட்கறது இல்ல, ஊக்கத்தோடு மன்றாடுறது இல்ல. அநேக நேரத்துல காத்து அனுபவம் நமக்கு தொடர்றது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது இல்ல. ஆண்டவர் நம்முடைய சொந்த ஸ்கீம்ஸ்ல நம்பிக்கை வைக்கிறது, ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து கூக்குறல் நம்ம கூக்குறல கேட்கணும்னு விரும்புற இந்த ஜபத்தை நம்ம பின்வாங்கி. இந்த ஏழை கூப்பிட்டான், ஏழை கூப்பிட்டான். ஏன் ஏழை கூப்பிட்டான்றாரு? ஏன்னா அநேக நேரத்துல நம்முடைய கூப்பிடுதல் எல்லாம் பணக்காரன் கூப்பிடுதல். ஆண்டவரே முடிஞ்சா உதவி பண்ணுங்க, இல்லைன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படிதான் நம்ம ஜபங்கள் நம்ம நேரம் சொல்றது இல்ல. ஆனா நீதான் கெதி பிச்சக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள்ன்ற மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பார்த்து நீதியின் மேல் பசித்தாக உள்ளவர்கள்னா பசியும் சாதம ஒரு பஞ்சத்துல கேட்கிற மாதிரி கேட்டிருக்கிறோமா? நீங்க ஒரு ஆர்வத்தோடு ஏசு ஜபித்தார் இல்லையா? கெச்சமன இல்ல, வேர் நம்ம ரத்த வேர்வு வந்துச்சு, நமக்கு வேர்வாவது வருதா நம்ம ஜபத்துல? ஊக்கத்தோடு கேட்டிருக்கிறோமா? மன்றாடி கேட்டிருக்கிறோமா? இதெல்லாம் பாருங்க, அந்த ஊக்கத்தை வெளிப்படுத்துது. இந்த மாதிரி காத்துல நம்ம மாட்டிக்கும் போது ஜபத்தில் ஊக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ஆண்டவர் அநேக நேரத்தில் நம்மள காத்துல போடுறது அந்த ஊக்கத்தை கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக கத்துக் கொடுக்கணும். அந்த ஏர்ஜென்சி ஜபத்துல அவசரத்தை நம்ம கத்துக் கொடுக்கணும். அடுத்ததாக அந்த மாதிரி ஜபம் பண்ணும் போது அடுத்த கொள்கை என்ன பண்ணிக்கணும்? அப்படி ஊக்கமா காத்துல இருந்து என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் பதிலளிப்பேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்களேன், 15வது வசனம் படிங்க. காத்துல சிக்கி மன்றாடும் போது என்னை நோக்கி கூப்பிடும் போது என் காதுகள் திறந்திருக்கு. வேலை செய்யற இடத்துல எத்தனையோ பிள்ளைகளை வச்சிருக்கலாம், சில்ட்ரன் எங்க ஆபீஸ்லாம் பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, எத்தனையோ பிள்ளைகள் கத்தும் போது அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல, அந்த தன்னுடைய சொந்த புள்ள கத்துச்சுன்னா ஏதோ ஆகுது அந்த அம்மாக்கு இல்லைங்களா? தன் சொந்த புள்ள கத்துச்சுன்னா ஓட எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மாதிரி தான் அந்த புள்ள நொறுங்குண்ட இருதயத்தோடு கூப்பிடுற புள்ள கத்துச்சுன்னா ஆண்டவர் கொஞ்ச நேரம் நிக்க மாட்டார், உடனே பதிலளிக்க வருவார். அதான் சொல்ற ப்ராமிஸ் பண்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்டு அவரை படிங்க அந்த வசனம்.
கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் நோக்கமாய்
நோக்கமாய் இருக்கிறது.
அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது.
கூப்பிடுதலுக்கு, ஒரு டெஸ்பரேட் கிரை, கூப்பிட்டு மன்றாடி. நிறைய பேர் சொல்றாங்க பராமரிப்பினுடைய கிளைமேட்டே மாறி போறது ஜபத்தினால, ஊக்கமான ஜபத்தினால. அதான் நமக்கு இங்க கற்றுக் கொடுக்குறது. சரி, வேகமா பார்ப்போம். விடுதலை வேணும், பராமரிப்பு மாறணும், அதுக்கு பிராமிஸ் ஜபத்தின் பதில் தான், ஊக்கத்தோடு செய்யற ஜபத்தின் பதில். அடுத்ததாக இந்த மாதிரி விடுதலை, ஒரு விடுதலை கிடைக்கும் போது ஒரு துதியின் ஒரு ஒரு பெருக்கெடுத்து ஓடுகிற துதியில முடியும். பாருங்களேன், இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது அப்படித்தானே, ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். என் வாயில் இருக்கும், என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு என் ஆத்துமா, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தாவீது பாருங்களேன், ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரே, ஆகீஷ் அவரை வெளியே போய் தூக்கிட்டு போன்னு சொல்லும் போது வெளியே தூக்கிட்டு போய் போட்டாலும் அங்க எங்க கொஞ்சம் ஸ்கிராச் ஆச்சு, அங்க எங்க கொஞ்சம் அடிபட்டுச்சு, ஆனா நான் உயிரோடு இருக்கிறேனே, என்னுடைய ஒரு எலும்பு கூட ஒடையிலே, உயிரே போயிருக்கணும், மனுஷன் நாம் பணமா இருக்கணும், ஆனா உயிரோடு வெளியே வந்திருக்கிறேனே. நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருடைய துதி. அதுல இருந்து விடுபட்டவர் இல்ல, நான் நாடகமா நடிச்சதுனாலதான் இதுல இருந்து வெளியே வந்தேன், பைத்தியக்காரன் நடிச்சதுனாலதான் பேசு. கர்த்தருடைய துதி, கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாருன்னு ஆண்டவரை துதிக்கிறார். நம்ம ஒருவரு போதும், நமக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும் போது ஒரு துதியில முடியுதா யோசிச்சு பாருங்களேன். இதாங்க, இதுதான் நம்ம ரியாக்ஷனா இருக்கணும், துதியில முடியணும். ஆகவே இந்த அநேக காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நேரம் முடிஞ்சிருச்சு. சங்கீதங்கள்ல ஏழு கொள்கைகள், முதலாவது என்ன பார்த்துக்கிறோம், துன்பங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பராமரிப்புல ஒரு பாகம். அந்த துன்ப நேரத்தில் ஆண்டவருடைய பரிதப்பிப்பு உறுதி நமக்கு இருக்கு. அந்த துன்ப நேரத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அந்த துன்ப நேரத்தில் ஜபத்தினுடைய அவசியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லாத்திலையும் இதுல பாருங்களேன், அதுல இருந்து வெளியே வந்த தாவீது நம்ம கத்து கொடுக்கிறேன், நான் கூப்பிட்டேன், ஏழை கூப்பிட்டேன், கூக்குரல் எடுத்தேன், என் எல்லா இக்கட்டில இருந்தும் நீங்கள் ஆக்கினார். அவரை நம்பி, அவரை மாத்திரம் நம்பி. ஆனா அந்த ஜபத்துக்கு ஒரு பதிலுக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு துதியினுடைய உறுதியை பார்க்கிறோம். அதுல இருந்து விடுபட்டு கடைசியில இதை அனுபவிக்கும்படி ஒரு அழைப்புதல் கொடுக்கப்படுது. இதெல்லாம் நீங்க சொல்றீங்க பாஸ்டர், நல்லா இருந்துச்சு, நீங்க சாமன் ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா ஒன்னும் ஆகாது, ஒரு விடுதலையும் கிடைக்காது. எட்டாவது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். போய் ருசித்து பாருங்க, இது உண்மையா இல்லையான்னு. ஒரு தேன் ருசிங்க, ரொம்ப அருமைங்க அப்படின்னு நான் 10 புக்கு எழுதி கொடுக்கலாம் உங்களுக்கு இல்லைங்களா. உங்களுக்கு புரியுமா தேன்னா என்னன்னு? ஒன்றும் புரியாது இந்த 10 புக்கு பிடிச்சாலும். போய் நேராக தேனை வாங்கி வாயில போட்டா, ஆஹா எவ்வளோ நல்லா காசு சொன்னார், உண்மைத்தான் தேன். அதே மாதிரி இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் இதை போய் அனுபவமா வாழ்க்கையில் அப்ளை பண்ணலன்னா ஒன்னும் இதுல இருந்து பயன் வராது. இதை நீங்களும் அனுபவிக்க முடியாது, இந்த விடுதலையும் அனுபவிக்க முடியாது. போய் ருசித்து பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கூப்பிட்டு பாருங்க, தாவீது மாதிரி செஞ்சு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான் பாருங்களேன், ருசித்து பாருங்கள், அவர் மேல் மனுஷன் இருக்கிற நம்பிக்கை பாக்கியவான், கர்த்தர் நல்லவர். இது இல்லைன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. Go taste and see that the Lord is good. ஜாம்பன் எங்கள் அருமையான ஆண்டவரே, முக்கியமான பாடங்களை நாங்கள் இந்த தாவீதின் அனுபவத்தில் படித்துக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனான பாடங்களை படித்துக்கொண்டோம் ஆண்டவரே. இதெல்லாம் படித்தாலும் நாங்கள் ருசித்து பார்க்கலன்னா கர்த்தர் நல்லவர்னு எங்களுக்கு தெரியாது. தாவீது ருசித்து பார்த்ததுனால அவர் எங்களுக்கு சொல்கிறார், எங்களை எல்லாம் அழைக்கிறார். காத்தில் பல இக்கட்டில் பல சூழ்நிலைகளில் இருக்கிற எங்களை கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசித்த மாதிரி ருசித்து பாருங்கள் என்றார் ஆண்டவரே. இந்த பாடத்தில் படித்த காரியங்களை நாங்கள் பயன்பாடில் கொண்டு வந்து எங்கள் ஆத்மாவில் அதை அப்ளை பண்ணி, எங்கள் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணி, உண்மையாகவே நாங்கள் ஒரு துதியின், கர்த்தருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள்னு மற்றவர்களுக்கு சொல்லுகிற வண்ணத்தில் நாங்கள் இந்த சங்கீதத்தை பயன்படுத்த, எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.